ගරුල් ඉස්සප්‍රි රහීම් මන්දිතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තිබෙනවා.
බිස්මිල්ලාහ් රහමාන් රහීම්. ඉෂා තලවරවරලේ, கடந்த 6 மாதத்துக்கு முன்பும் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் புத்தளம் சோனல் சம்பந்தமான புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற 400 பாடசாலைகளை 2 சோனலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோனலை 3 பிரித்து கேட்கும் போது அது சம்பந்தமான பல கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் இன்னும் அது 3 பிரிக்கப்பட்டும் இன்னும் அது அதனுடைய வேலைத்திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது. நாங்கள் அமைச்சரிடம் கேட்கின்றோம், புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற 400 பாடசாலைகளில் ஏறக்குறைய 90 பாடசாலைகள் தமிழ் மீடியம் பாடசாலை இருக்கிறது. அதே ஒரு தமிழ் கல்வி வலை ஒன்று அமைத்து தரும்படி நாங்கள் தயவாக உங்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கடந்த மாதம் 22ஆம் தேதி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற உப்பளத்தை காணி கொள்ளையர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் உட்பட அங்கிருக்கின்ற பிரதேச செயலாளர் உட்பட காணி கொள்ளையர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அந்த காணியை புத்தம் பாரம்பரியமாக சிறுபான்மை மக்கள் வைத்திருக்கின்ற 100 வருடங்கள் வைத்திருக்கின்ற காணியை இந்த காணி கொள்ளையர்கள் அபகரிக்கிறதுக்குள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை எங்களுடைய கௌரவ முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃபுகீம் அவர்கள் சபையில் பேசினார்கள். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நீங்கள் இருவரும் பார்த்திருப்பீர்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் புத்தளம் மாவட்டத்தில் புத்தம் பிராதேசிலேக்கம் சம்பத் விஜயசேகர ஊடாக அந்த காணி கொள்ளையர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய தலைமையின் மத்தியில் அந்த 300-400 வருடங்கள் ஆட்சியில் இருக்கின்ற அந்த புத்தளம் என்ற உப்புத்தளம் என்ற புத்தளம் என்று பெயர் வந்த அந்த வாய்க்காலின் உரிமையாளர்கள் 70 பேர்களுடைய காணியை அபகரித்து அதை ஜிஎஸ் வார்த்தாவில் இருக்கின்றது பல வருடங்களாக இவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று, அதே போன்று அங்கே இருக்கின்ற சிசி கூறியிருக்கின்றார், இது பாரம்பரியமாக இதில் இதை ஆக்கிரமித்து இதை அவர்களுடைய ஆட்சியில் வைத்திருக்கின்றால் சொல்லி, அதே போன்று அந்த காணியை பரிகரண கமிட்டி என்று இருக்கிறது ஜிஏக்கு கீழே, அந்த பரிகரண கமிட்டிக்கு போடாமல் அந்த காணியை வழங்குவதற்கு காணி கொள்ளையர்களுக்கு வழங்குவதற்காக இங்கிருக்கின்ற பிராதிசிலேக்கம் ஏஜிஏ என்று சொல்லக்கூடியவர் பிராதிசிலேக்கம் அவர்கள் அந்த காணியை பலாத் கமசாரி சூடாக கமசாரி சென்றிருக்கு அதை உறுதிப்படுத்தி அனுப்பியிருக்கின்றார். இந்த மாதிரியான பல விடயங்கள் புத்தளம் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், புத்தளத்தில் இருக்கின்ற பாரம்பரியமாக ஒல்லாந்தர் காலத்திலிருந்து இந்த வாய்க்கால்கள் புத்தளம் சிறுபான்மை மக்கள் அதை ஆக்கிரமிக்கிறார்கள், அதை வைத்திருக்கிறார்கள், தனியார்களுக்கு தீடு இருக்கின்றது. அந்த காணிகளை வாய்க்கால்களை தற்போது இருக்கின்ற அரசியல் தலைமைகள் ஊடாக இந்த காணிகளை அபகரிக்கிற ஒரு வேலை திட்டம் வந்து நடக்கின்றது. அதே போன்று புத்தளத்தில் மன்னாரோட்டில் இருக்கின்ற வயல்காணிகள் ஒருவருக்கு ஒரு குடும்பத்துக்கு சார்ந்த 16 ஏக்கர் காணிகளை அதையும் அபகரித்து பெருமாள் சமூகத்துக்கு பறித்து இன்னொருவருக்கு விற்கின்ற வேலைகள் புத்தளம் நகரில் நடக்கின்றது. அதே போன்று பிடி என்ற ஃபரித், அதாவது வடமேல் மாகாண பிடி ஹெல்த் மினிஸ்ட்ரி பிடி அவர்களுடைய சொந்த காணி 16 ஏக்கரை அதையும் பறிமுதல் செய்து அதையும் பெரும்பான்மை மக்களுக்கு வழங்குகிற வேலை திட்டங்கள் நடக்கின்றது. இந்த புத்தள நகரில் இருக்கின்ற இந்த பிராதேசிக சம்பத் விஜயசேகர் அவர்கள் புத்தள மக்கள் தொடர்ந்து புத்தள மக்களுடைய சொத்துக்களை காணி கொள்ளையருக்கு வழங்குற வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் நாங்கள் சபை உயர் சபையில் கேட்டுக்கொண்டுள்ளோம், எங்களுடைய ஜனாதிபதிக்கு எங்களுடைய பிரதமருக்கு இந்த காணி அமைச்சருக்கு கேட்டுக்கொள்கின்றோம், இது போன்ற விடயங்களில் நீங்கள் தலையிட்டு நிச்சயமாக இந்த காணி கொள்ளையர்கள் இந்த காணியை பாதுகாத்து புத்தள மக்களுக்கு பாதுகாத்து தருவோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த காணி என்பது உண்மையிலே இது பாரம்பரியமாக அதில் பில்டிங்கள் இருக்கிறது, பவுண்டேஷன் இருக்கிறது, அதில் உப்பு கபடாக இருக்கிறது, இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இதை வேறொருவருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்து இந்த வேலைத்திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த உயர் சபையில் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள், இது போன்ற விடயங்களில் அரசாங்கம் ஜனாதிபதி பிரதமர்கள் காணி அமைச்சர் தலையிட்டு இதை நிறுத்தி அது உரியவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதே போன்று புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற கல்பெட்டி பிரதேசம், கல்பெட்டி பிரதேசம் என்பது கல்பெட்டியிலிருந்து உடப்புற காட்டியும் 70 கிலோமீட்டர் அளவில் விவசாய உற்பத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. பாரம்பரியமாக ஏறக்குறைய 50 வருடத்துக்கு முன்பாக காலத்திலிருந்து விவசாயம் நடக்கின்றது. ஆனால் இங்கே தம்புள்ளை, தம்புத்துக்கம்பே, நுவரை போன்ற இடங்களில் இந்த உற்பத்தியாளர்களுடைய விற்பனை சந்தைகள் அழகான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. புத்தளத்தின் நொறச்சோலையில் இருக்கின்ற உப்பு சந்தை, உப்பு மன்னிக்கணும், மரக்கறி சந்தை, அது அறகுறையான முறையில் ஒரு கூரை இல்லாமல், பில்டிங் சரியான அமைப்பு இல்லாமல், அது ஒரு அபிவிருத்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. அந்த மக்களுடைய மரக்கறி வெயிலிலும் மழையிலும் நனைந்து அது அழுகி போற நிலைமையிலே தான் கொழும்புக்கு செல்லப்படுகிறது. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த ஆர்த்திக அமாத்தம் செய்ய நவீனப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கும்படி
தயாரித்து තරු ජානක වක්කුවර මෙතුමා ඔබතුමාට විනාඩි 2ක් ලබා දෙන්න.
6ක් කියවනේ.
නෑ 6ක් දෙන්න විදිහට. ඔව්.
ගල් මුල්සනේ ගල් මන්තුමනි, රෝහිණි කවිරත්න මන්තුමිය ගෙනාපු මේ යෝජනාව අපේ ඇමතුමට උත්තර දෙන්න විපක්ෂයේ කාරුවත් නෑ. ගෙනාපු එක නවත් නෑ. උදේ ටීවී එකට කතා කරලා යනවා යන්න. දැන් ඇමතුමගේ උත්තරය අහන්න කාරුව හරි ඉන්න එපා ඉස්සෙල්ලම. ඊට පස්සේ මාධ්‍යයට මොකද උදේම කතා කරාම ඒක ඇහැල්ල තමයි ගන්නෙ. ඒක අරගන්න තමයි මේ කරන්නේ. දරු ඇමතුමනි, අද මේ අහපත් කාලගුණ තත්ත්වය නිසා ගම් වතුරෙන් හානි වෙච්ච පාසල් විශාල ප්‍රමාණයක් තියෙනවා. මම ඊයේ පාසල් දෙකකට ගියා. ඒ වගේම ගෙවල් ගණනාවකට ඊයේ දවසේ මම පාර්ලිමේන්තුවේ ඇහිලා රෑ 12 වෙනකන් ගියා. අපේ ඇමතුමාගේ මම ඉල්ලීමක් කරනවා, මේ ගම් වතුර හැඩපාරත් එක්ක දරුවන්ගේ පෙළපොතේ ඉඳලා සියල්ලම නැති වෙලා තියෙනවා. පාට ඇඳුම් තරිකර කහපාටයි මේ මඩවතුරත් එක්ක. එතකොට සල්ලි තියනෑ අලුතෙන් දරුවන්ට අරන් දුන්නත් බැරි අයට මේක කරගන්න අමාරු වෙයි. ඒක නිසා ඔබතුමා ඉල්ලීමක් කරනවා, නිල ඇඳුම් සහ පෙළපොත් ටික ඒ අයට ලබලා දෙන්න අවශ්‍ය මැදිහත් වීම වෙලා කටයුතු කරන්න. ඒ වගේම දරුවෙකුට ඕනම ඇඳුමකින් සැරසිලා තමන්ගේ අධ්‍යාපන කටයුතු කරන්න පාසලට යන්න ඒ අවස්ථාවත් ලබල දෙන්න කියලා. ගුරු හිඟය හැමදාම තිබිච්ච දෙයක්. මෙවර මේ වැඩි ප්‍රමාණයක් ගුරුවරු බඳවා ගන්න බැරි වෙලා තියෙන කාරණේ ඇමතුමා හැමදාම පැහැදිලි කිරීමක් කරනවා. ඒක නිසා අපි දැන් පළස් සභාවලිනුත් යම් ප්‍රමාණයක් මේ වෙනකොට බඳවා ගන්නවා. දැන් සබරගම් පළස් සභාව මේ මාසේ අතුරත පත්තින් ටිකක් ලබල දෙනවා. ඒ වගේම මේ පාසල් වල තියෙන අඩුපාඩු සම්පූර්ණ කරන්න පළස් සභාව පළත් පාලන අපේ අමාත්‍යංශෙනුත් සෑම පළාතකටම පහුගිය මේ අවුරුද්දට මිලියන 560 ගානේ ඒ පළාත්වලට ලබලා දුන්නා. අපේ අමාත්‍යංශය හරහා පළස් සභා මුදල් වලට අමතරව මේ අඩුපාඩු සම්පූර්ණ කරන්න. ඉතින් රජයක් කැටියට විශාල වැඩ කොටසක් පාසල් වල අඩුපාඩු සම්පූර්ණ කරන්න ඉෂ්ට සිද්ධ කරනවා. මම අපි කොච්චර අඩුපාඩු සම්පූර්ණ තවත් අඩුපාඩු තියෙනවා. පාසල් වල දරුවෝ වැඩි වෙනකොට ඒ ගොඩනැගිලි හදන්න ඕනේ, නැත්නම් අලුතෙන් රිපෙයාර් කරන්න ඕනේ. පෙරණිම ගොඩනැගිලි තියෙන ඒවා අලුත් වැඩියා කරලා දෙන්න ඕනේ. ඒ වගේම මේ ගුරුවරුන්ගේ කාර්ය මණ්ඩල තියෙන ගැටළු විසඳන්න ඕනේ. හැබැයි දරුවන්ගේ පැත්තෙන් බැලුවහම දරුවෝ වැඩි දෙනෙක් අද යන්නේ පාසල් යනවා හා සමානවම පෞද්ගලික පන්ති යනවා. ඒ පාසල් ඉස්සරහම පෞද්ගලික පන්ති තමයි වැඩිහරියක් තියෙන්නේ. ඉතින් දෙමව්පියෝ මේ නිදහස් අධ්‍යාපනයේ මේ ඔක්කොම ඇවිල්ලා කතා කරනවා. ඒ වගේම මුදලක් තවත් වියදම් කරන්න වෙලා තියෙනවා. හැබැයි කවුරුත් ඒකට මොකුත් කියන්නේ නැහැ. මොකද ඒකට කිව්වොත් ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. ඉතින් අපි කියනවා පාසලේ කරන කටයුත්ත
අමතුම අවසන් කරන්න.
අපි හරියාකාර ඉෂ්ට කරලා දීලා ඒ වගේම ඒ අඩුපාඩු ගුරුවරු ටික දැන් අමතුම ලොකු මහන්සියක් දරනවා. ඒ ගුරුවරුන්ගේ ප්‍රශ්න විසඳන්න අපේ ගම්බද පාසල් වල ගුරු හිඟේ තදටම තියෙනවා. මොකද ඔක්කොම ඉන්නේ නගරබද. ඉතින් ගම්බද පාසල් වල දෙමව්පියෝ බස් අරගෙන එන්නේ කලාප කාර්යාලයට මේ ඔක්කොටම ගුරුවරු ඉල්ලගෙන. මම ළඟදි පොතුපිටිය විද්‍යාලයේ ගියා සූරු පන්ති කාමරයක් විවෘත කරන්න. එමෙතුවා අපි ඒකට මිලියන 50ව හරහා අපේ අමාත්‍යංශයෙන් මිලියන 24 ලක්ෂ 250ක් දීලා තමයි අපි ඒක දුන්නේ. අර 10 ඒවා නෙමෙයි. අපි එහෙම දීලා අපි විවෘත කරා. එක දවසේ පහුගිය මාසේ අපි මිලියන 365ක් දීලා සූරු පන්ති කාමර 17ක් විවෘත කරා. 17යි මිලියන 365ක්. ඒවා අංග සම්පූර්ණ ඒ දරුවන්ට ඉගෙන ගන්න පුළුවන් තත්ත්වය අපි හදලා දීලා තියෙනවා. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා ඒ මං කිව්ව පොතුපිටි විද්‍යාලේ මට කිව්වා විශාල ගුරු හිඟයක් තියෙනවා. ඒ මගේ ආසනේ කලවානේ. ඒ වගේ දුෂ්කර පාසල්වල ගුරු හිඟේ වැඩි. ද්‍රවිඩ පාසල්වල ඒ වගේම ගුරු හිඟයක් තියෙනවා. ඉතින් ඇමතිතුමා හැටියට එතුමා ලොකු වෙහෙසක් ගන්නවා ඒ ප්‍රශ්නේ විසඳන්න. ඒක එතුමාට විසඳන්න බැරි තැනක ප්‍රශ්නයක් තියෙනවා. ඉතින් පළස්සභාවලට බලය දීලා තියෙනවා යම් තාක් මේ ප්‍රශ්නේ විසඳන්න. එසව ඔබතුමාට ස්තුතියන්ත වෙනවා. ඒ වැඩ කටයුතු ලොකු මහන්සියක් දැල්ලා ඡන්දේ පැත්තකින් තියලා ඇමතිතුමා වැඩ කරනවා. ඒ ඡන්දේ පැත්තකින් තියලා අපි ඒ ගැන අගය කරනවා. ඒ වගේම අමාත්‍යංශයට අලුතෙන් ආපු ලේකම්තුමිය ඕන වෙලාවක යමක් කිව්වහම අහලා බලලා හොයලා සෑ කතා කරලා කිව්වත් මම ඊරයත් ගරු ඇමතිතුමිය තුමා කතා කරලකෝ මේ ඔය දරුවන්ගේ තියෙන ගැටලුවක් එතුමිය වෙලෙ කිව්වා අපේ පැත්තෙන් කරන්න පුළුවන් උදව්වක් තියනවා නම් කරනවා කියලා. ඒ නිසා ඔබතුමාට මේ කටයුතු සාර්ථක කරන්න මේ රටේ දරුවන් වෙනුවෙන් මේ කරන කාර්යභාරයත් ඒ වගේම පාසල් පද්ධතිය තුළ මේ ගුරුවරු දෙමව්පියෝ මේ හැමෝගෙටම ප්‍රශ්නයක් තියෙනවා. ඉතින් අපි කැමැති විශේෂයෙන්ම ගුරුවරයෙකුට බොහොම ගෞරවයක් තියෙන අය ගුරු ගෞරවයේ තියලා කටයුතු කරන්න. අපි ගුරුවරුන්ගෙන් ඉල්ලා සිටිනවා ස්ට්‍රයික් කරනවට වඩා දරුවන්ගේ පැත්තෙන් හිතලා කටයුතු කරන්න. රජයක් හැටියට යමක් දෙන්න පුළුවන් නම් අපි ඕනම වෙලාවක ගුරුවරයාගේ පැත්තේ ඉන්නේ. කවදාවත් ඒකට විරුද්ධ නැහැ. එයාට සහනයක් දෙන්න පුළුවන් නම් හැම වෙලේම ඒ සහනය ලබලා දෙන්න. ඒ වගේ මේ කාර්ය මණ්ඩලවල ඉන්න අයට ඒ හැමෝටම ඒ කටයුතු කරන්න අපි ඉල්ලීමක් කරනවා. මේ දරුවන් පහුගිය කාලෙම ඉගෙන ගන්න බැරි වුණා යම් යම් ප්‍රශ්න නිසා. එසා දැන් යන්තම් මේ හරි මාර්ගයට ඇවිල්ලා වැඩ කටයුතු කරනකොට කොවිඩ් එකෙන් පස්සේ ඒ අයට සහයෝගය ලබලා දෙන්න කියලා ඉල්ලමින් අපේ අධ්‍යාපන ඇමතිතුමාටත් ඒ වගේම පළාත් නමේම අධ්‍යාපන ලේකම්වරු ඇතුළු අපේ ආණ්ඩුකාරවරුත් විශාල කාර්යභාරයක් මේ කාලේ ඉෂ්ට කරනවා. මේ ගුරු හිඟේ විසඳලා දෙන්න ඒ අවශ්‍ය කරන මැදිහත් වීම කරන්න. මම හිතනවා ගුරුවරු 13,500ක් විතර මේ වෙනකොට බඳවාගෙන තියෙනවා. අවුරුද්දකට විශාල ප්‍රමාණයක් විශ්‍රාම යනවා. ඒ හා සමානවම පිරිසක් අපි හැම අවුරුද්දෙන් බඳවා ගන්න ඕනේ. ඒ නිසා ඔබතුමාගේ මම ඉල්ලීමක් කරනවා හැම අවුරුද්දකටම සැරයක් ඒ අවුරුද්ද දෙසැම්බර් මාසයේ ගණනය කරලා විශ්‍රාම යන ගුරුවරු ප්‍රමාණයට ගුරුවරු ප්‍රමාණයක් ඊට කලින් බඳවා ගත්තොත් අපට පුළුවන් මේ හැමදාම මේ ගුරු ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න. එක කලාපයක ගුරුවරු වැඩි පිරිසක් හිටියත් ප්‍රශ්නයක් නැහැ. අපි බැලුවොත් එහෙම ඕනම දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයෙන් ඇහුවොත් මේ වෙනකොට සංවර්ධන නිලධාරී අතිරික්ත කොච්චරද කියලා ඇහුවොත් 2-300කට වැඩියෙන් ඉන්නවා. එහෙනම් ගුරුවරු වැඩිපුර හිටියක් කමක් නැහැ. ඔබතුමාට පුළුවන්කමක් තියෙනවා නම් මම අර කිව්වාගේ ප්‍රතිපත්තියක් හදන්න. අවුරුද්දේ අවසානයේ යන ප්‍රමාණය ඊගාව ජනවාරි පළවෙනිදා වෙනකොට පත්වීමක් දෙන්න වැඩ කටයුතු කරන්න. ඔබතුමාට සත්‍ය ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මනින ස්තුතියි.
සුදි ගරු අමාත්‍යතුමා ඔබතුමාට සෑහෙන කාලයක් වුණා. මම හිතන්නේ විපක්ෂයේ එකම මන්ත්‍රීවරයෙක්වත් හිටියා නම් හොඳයි. මම හිතන්නේ ස්ථාවර නියෝග වෙනස් කරනකොට අපිට මේක කල්තැබීමේ යෝජනා ගේනකොට ගේනවා නම් විපක්ෂයෙන් කවුරු හිටියා නම් හොඳයි. මේ මම ඒක නිරීක්ෂණය කරනවා. ගෞරවතුමා යෝජනාව ගේන කෙනාවත් අඩු තරමේ සිටිය යුතුයි. ඔව් ගරු අමාත්‍යතුමා අරවින්ද කුමාර අමාත්‍යතුමා ඔබතුමාට අවසන් කරන්න පුළුවන් අවිවාදයක්.
නන්දි. இன்று நாங்கள் கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பிரேரணையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பிரேரணையை பார்க்கும்போது இது ஒரு அரசியல் நோக்கோடு கொண்டு வந்த ஒரு பிரேரணையாகவே நான் பார்க்கின்றேன். யோஜனாவை கட்டியட்டாய் மாமே யோஜனாவை தக்கின்னு கமக்ன கிசை வைத்த தேக்க கதா கரண்டிப்பா நத்தம் வின வடக் நேன் விபக்ஷ என்ன இந்த அமைச்சை பொறுத்த அளவில் நாங்கள் இப்பொழுது இந்த அமைச்சிலே கலாநிதி கௌரவ சுசில் பிரேமஜயந்த் அவர்களின் தலைமையிலே வழிகாட்டலிலே சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கும் ஒரு அமைச்சாக நான் பார்க்கின்றேன். அவரின் அந்த செயல்பாட்டோடு இணைந்து செயல்படுவதற்கு இப்பொழுது எமது அமைச்சிற்கு ஒரு நல்ல செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த இருவரும் இணைந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது கல்வி அமைச்சு கல்வி சீர்திருத்தம் என்ற இடத்திலே இருந்து இப்பொழுது நாங்கள் மிக ஆழமாகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் அந்த இடத்திலே நாங்கள் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சீர்திருத்தம் மிக விரைவிலே அமுல்படுத்தப்படவிருக்கின்றது. அவ்வாறு அமுல்படுத்தப்படும் போது இலங்கையிலே எமது நாட்டிலே இதுவரை காலமும் இல்லாத ஒரு பாரிய கல்வியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அது அமையும் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆசிரிய பற்றாக்குறையை நாங்கள் இப்பொழுது சிறிது சிறிதாக தீர்த்து வருகின்றோம். அதே நேரத்தில் தரம் மூன்று அதிபர்களின் நியமனங்களை நாங்கள் அண்மையிலே நியமித்தோம். இன்னும் நியமனம் பெற்றுக்கொள்வதற்காக காத்துக்கொள் மத்தியிலே இருந்து அந்த நியமனங்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிக்கும் அந்த பணி மாகாண மட்டத்திலாக இருக்கலாம், கல்வி அமைச்சின் மட்டத்திலாக இருக்கலாம், அது இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும் கூட நாங்கள் அதனை அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி இப்பொழுது எமது அமைச்சர் கௌரவ சுசில் பிரேம ஜெயந்த் அவர்களின் தலைமையின் கீழே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலும் கல்வி அமைச்சிற்கு கிடைக்காத ஒரு நல்ல அமைச்சராக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் ஒரு தொலைநோக்கோடு செயல்படும் ஒரு அமைச்சராக இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் தொழில் பயிற்சியுடன் கூடிய பாடநெறிகளை அமுல்படுத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்திற்குள் அதனை உள்வாங்க வேண்டும் என்ற இடத்திலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே பேசியவர்கள் ஆங்கில மொழி இல்லாமல் போனதை பற்றி இங்கே பிரஸ்தாபித்தார்கள். ஆங்கில மொழி இல்லாமல் போனதின் தாக்கத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள், சொன்னார்கள். ஆனால் எவ்வாறு இல்லாமல் போனது? நாங்கள் இல்லாமாக்கினோமா? இல்லை. 1958 இந்த நாடு அரச மொழியாக சிங்கள மொழி மாத்திரம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாக படிப்படியாக ஆங்கில மொழியின் அந்த அவசியம் பாடசாலைகளிலே இல்லாமாக்கப்பட்டது, அது மழுங்கடிக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் ஆங்கில மொழி தேவை என்று இப்பொழுது நாங்கள் வரைந்து கட்டிக்கொண்டு அதனை மீண்டும் அமுல்படுத்துவதற்கு அல்லது அதனை பாடசாலைகளிலே அதனை ஒரு பாடமாக அல்லது ஆங்கில மொழியின் ஊடாக பாடங்களை கொண்டு செல்வதற்கான திட்டங்களை இப்பொழுது நாங்கள் நிட்டு வருகின்றோம். பல வருடங்களை நாங்கள் வீணடித்திருக்கின்றோம். பல வருடங்கள் இவ்வாறு நாங்கள் வீணடித்ததன் காரணமாக எமது தரம் குறைந்து போயிருக்கின்றது. கல்வியின் தரம் குறைந்து போயிருக்கின்றது. அரச இயந்திரத்தின் தரம் குறைந்து போயிருக்கின்றது. எமது வெளிநாட்டு தொடர்புகளின் தரம் குறைந்து போயிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஆங்கில மொழியை இல்லாமல் ஆக்கியதன் தாக்கத்தை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து செய்த பிழையை திருத்திக் கொள்ளும் இடத்தில் நாங்கள் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்தியாவிலே இருந்து 2000 ஆசிரியர்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்கள் பல்வேறு விடயங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இங்கே ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு, எந்தவித ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கல்வி அமைச்சை பொறுத்தளவிலே அது மத்திய கல்வி அமைச்சாக இருக்கலாம் அல்லது மாகாண கல்வி அமைச்சாக இருக்கலாம், எந்த ஒரு ஆசிரியரும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படவில்லை. அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான அவசியமோ தேவையோ கிடையாது. இந்தியாவிலே இருந்து உல்லாச பயணிகளாக இப்பொழுது ஆயிரக்கணக்கோடு தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வருவார்கள். ஆகவே அவ்வாறு வந்தவர்களே இவருக்கு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர்களுக்கு அவர்கள் ஆசிரியர்கள் போல தெரிந்திருக்கக்கூடும். அதனால்தான் இந்த உச்ச சபையிலே ஆசிரியர்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களிலே அல்லது துர் வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டை இங்கே முன்வைத்தார். அதிலே எவ்வித உண்மையும் கிடையாது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இங்கே மலையக பிரதேசங்களிலே கோட்டக்கல்வி கல்வி காரியாலயமாக இருக்கலாம், வலய கல்வி காரியாலயமாக இருக்கலாம், மாகாண கல்வி காரியாலயமாக இருக்கலாம், அதே நேரத்தில் மாகாண கல்வி அமைச்சாக இருக்கலாம். இந்த அமைச்சுகளிலே தமிழ் மொழி தெரிந்த அல்லது தமிழ் மொழி மூலமான அதிகாரிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே முன்வைக்கப்பட்டது. ஒற்றுக்கொள்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் அதை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை பற்றியும் கூற வேண்டும், தொட்டுவிட்டு செல்ல வேண்டும். ஏனெனில் எம்மை பொறுத்தளவிலே மலையக பிரதேசங்களிலே அந்த தரத்தோடு கூடிய அதிகாரிகள் கிடையாது. அதுதான் இங்கே மலையகத்தில் உள்ள ஒரு பிரதானமான பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். ஆனால் இப்பொழுது மலையகம் சம்பந்தப்பட்ட மலையகம் சார்பான கல்வி நிர்வாக அந்த அதிகாரிகளாக மூன்று அதிகாரிகளாக 46 பேர் நியமனப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களிலே மலையக பிரதேசத்தில் உள்ள இந்த அதிகாரிகளின் அந்த குறைபாடு நிச்சயமாக நீங்கும் என்பதிலே எவ்வித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த மலையக பிரதேசத்திலே ஏனைய பிரதேசங்கள் எங்குமே முழுமையடைந்ததாக நான் பார்க்கவில்லை. ஆனால் எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் மலையகத்தோடு ஒப்பிடும் போது மலையகத்திலே சற்று அதிகமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் சிறிது சிறிதாக மலையகத்திலே உள்ள பாடசாலையிலே இருக்கும் ஆசிரியர் குறைபாடை நாங்கள் நிவர்த்தி செய்து வருகின்றோம். அதேமாக இந்த மாதத்திலே வர்த்தமானி அறிவித்தல் 2535 ஆசிரிய உதவியாளர்களை நியமிக்கும் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு இருக்கின்றது. அவ்வாறு வரும்போது இது மலையக கல்விக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்ற அந்த விடயத்தை கூறிக்கொண்டு, அதே நேரத்தில் இப்பொழுது அண்ணளவாக மலையகத்திலே சுமார் 900 பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் வேலைவாய்ப்பின்றி. நான் அண்மையிலே எமது கௌரவ அமைச்சர் சுசில் பிரேமஜெயத் அவர்களோடு இந்த 900 மலையக பட்டதாரிகளுக்கும் நியமனம் வழங்கப்படல் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அதற்கு அவரிடமிருந்து மிக சாதகமான பதில் கிடைத்தது. நாங்கள் இப்பொழுது அந்த விடயத்திலும் காயின் அவர்களை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே பெருமையோடு கூறிக்கொள்வதிலே சந்தோஷம் அடைகின்றேன். அதே நேரத்தில் அண்மையிலே வெளிவந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபர்களை பார்க்கும்போது நாங்கள் கல்வியிலே நாங்கள் நல்ல இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், நல்ல பெறுபர்களை பெறுகின்றோம் என்ற அந்த விடயம் அதிலே இருந்து உறுதியாகிக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்று பார்த்தால் கல்வி அமைச்சு தன் செயல்பாடுகளை சரியாக மேற்கொள்வது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணங்கள் தேவை இல்லை. ஆகவே அதே நேரத்தில் கொரோனா முன்காலத்தோடு ஒப்பிடும் போது நாங்கள் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது பரீட்சை தள்ளி போன பரீட்சைகளின் அந்த இடைவெளியை நாங்கள் சிறிது சிறிதாக குறைத்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் எவ்வாறு முன்பெல்லாம் ஆகஸ்ட் மாதத்திலே காப்போத்த உயர்தர பரீட்சை இடம்பெற்றதோ, எவ்வாறு டிசம்பர் மாதத்திலே காப்போத்த சாதாரண தர பரீட்சை இடம்பெற்றதோ, எவ்வாறு ஜூன் மாதத்திலே புலமை பரீட்சை இடம்பெற்றதோ, அவற்றை எதிர்வரும் காலங்களிலே அந்தந்த காலகட்டத்திலே நடத்துவதற்கான அந்த செயல்பாடுகளை நாங்கள் இப்பொழுது கல்வி அமைச்சர் வகையிலே முன்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அகில இலங்கை ரீதியாக நான் பிரயோகப்படுத்தும் ஊவா மாகாணம் இந்த உயர்தர பெறுபேர்களிலே 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. உண்மையிலே முன்பெல்லாம் ஊவா மாகாணத்தை பொறுத்தளவிலே பார்க்கும்போது 7வது இடம், 8வது இடம் அல்லது 9வது இடம் தான் எமக்கான இடமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் 3வது இடத்திற்கு வந்திருப்பது உண்மையிலேயே ஊவா மாகாணத்திற்கும் பெருமை, மதுரை மாவட்டத்தின் பிரதிநிதி என்ற வகையிலே எனக்கும் பெருமை, கல்வி ராஜாங்க அமைச்சர் என்ற வகையிலே அதைவிட எனக்கு பெருமிதம் என்பதை கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக ஒரு விடயத்தை நான் தொட்டுவிட்டு போகலாம் நினைக்கின்றேன். இப்பொழுது அரசாங்கம் பெருந்தோட்ட மக்களின், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அந்த அவர்களின் மிக மோசமான சம்பள நிலைமையை கருத்தில் கொண்டு அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அந்த வழிகாட்டலிலே தொழில் அமைச்சர் இப்பொழுது தோட்ட தொழிலாளி ஒருவரின் சம்பளத்தை தின சம்பளமாக 1700 ரூபாய் என்ற விடயத்தை வர்த்தமானி ஊடாக அதனை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இதுவரை இவ்வளவு பெரிய ஒரு தொகை சம்பளம் அதிகரிப்பை தோட்ட தொழிலாளர்கள் சந்தித்தது கிடையாது. இப்பொழுது 1000 அது 1700 ரூபாய் என்ற வகையிலே 70 வீதமான சம்பள அதிகரிப்பு, சம்பள அதிகரிப்பு 70 வீதம் என்ற வகையிலே 1700 ரூபாயாக இருந்தாலும் கூட தற்போதைய அந்த வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற அந்த சம்பளமாக நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் கூட இது வரவேற்கக்கூடிய ஒரு சம்பளமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதனை வழங்குவதற்கு தோற்ற கம்பெனிகள் தயாராக இல்லை. வர்த்தமான அறிவித்தல் வெளிவந்த உடனேயே அதற்கு எதிராக தங்களது ஆட்சேபனை தெரிவித்தார்கள் தொழில் அமைச்சருக்கு. ஆனால் தொழில் அமைச்சர் அதனை உதாசீனப்படுத்தியது, அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈட்டிலே அவர்கள் மேன்முறையிட்டு நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றத்திலே இப்பொழுது மூக்கறுப்பட்டு போயிருக்கின்றது கம்பெனிகள். காரணம், மேல் நீதிமன்றம் அவர்களின் அந்த தடை உத்தரவை கோரியிருந்தார்கள். தடை உத்தரவை நீதிமன்றம் நிராகரித்தது, தடை உத்தரவு வழங்கவில்லை. ஆகவே கம்பெனிகள் இப்பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்கியாக வேண்டும் என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதை வழங்க வேண்டும். அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இல்லாவிட்டால் தோட்டங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் கையெழுத்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you, Honorable Minister. Garu Parliament, to wait a dinner, Namethi Dakwa Kaltebe.